மிகவும் பிரியமான அருமை சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் நம் யாவருக்கும் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களை கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக்கொள்கிறேன். ஈரோட்டில் இருக்கிற உங்கள் அருமையான சகோதர சகோதரிகள் எல்லாருடைய அன்பு வாழ்த்துக்கள் என் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக நேற்று இரவு சகோதரர் மேடம் அம்மு கடந்த மாதம் உங்கள் மத்தியில அந்த அருமையான சகோதரர் அவர் கூட தன்னுடைய அன்பு வாழ்த்துக்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள கேட்டுக்கொண்டார். விசேஷமான நாளில் உங்கள் மத்தியில வந்து நிற்கவும் உங்களை முகமுகமாக சந்திக்கவும் தேவன் எனக்கு தந்த வாய்ப்புக்காக அவருக்கு என்னுடைய நன்றிகள் நான் ஏற்றுக் கொள்கிறேன். காலையிலிருந்து இரண்டு பாடங்கள் பார்த்து மூன்றாவது பாடத்திற்குள்ள வந்திருக்கிற இந்த வேளையில் ஒரு சிறிய தலைப்பு, ஒரு ஆவிக்குரிய ஆலோசனைகள் அடங்கியுள்ள ஒரு தலைப்பு தான் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையிலிருந்து சில படிப்பினைகள், லெசன்ஸ் ஃப்ரம் தி லைஃப் ஆஃப் அப்போஸ்தல்ஸ். ஆதாரவசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 12:1 வாசிக்கவும்.
அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிறப்பின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள பீடமும் இருந்தன.
இந்த வசனம் நன்றாக தெரியும் சகோதர சகோதரிகள். இது வெளிப்படுத்தின விசேஷம் இந்த 12 முதல் வசனம் அடையாள பாஷை. ஒரு ஸ்திரீ சூரியன் அறிஞ்சிருந்தாங்க, பாதத்துக்கு கீழே சந்திரன், தலைகள் மேல தலையின் மேல ஒரு கிரீடம், அதுல 12 நட்சத்திரங்கள். இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? ஸ்திரீ சூரியன் அறிந்திருக்கிறாங்க, பாதத்தின் கீழே சந்திரன், தலையின் மீது கிரீடம், 12 நட்சத்திரங்கள். இது ஆதிகால சபையினுடைய நிலையை அருமையாக சித்தரிக்கக்கூடிய ஒரு வசனம். அந்த ஸ்திரீ ஆதிகால சபையை குறிக்கிறாங்க. அவர்கள் அணிந்திருக்கிற அந்த சந்திரன், மன்னிக்கணும், சூரியன் பாதத்தின் கீழ் இருக்கிற சந்திரன், தலையின் மேல கிரீடத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள், இதெல்லாமே ஒளி தரக்கூடிய விஷயங்கள். பூமிக்கு, பூமியில இருக்கிறவங்களுக்கு வெளிச்சம் ஒளி என்று சொல்லிட்டா இந்த மூன்றில் இருந்து தான் கிடைக்கணும், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள். அப்போ இந்த அடையாளங்கள கர்த்தர் இந்த இடத்துல பயன்படுத்தி இருப்பது ஆதிகால சபைக்கு ரொம்ப விசேஷமா. ஆனா சுவிசேஷம் முழுவதும் கடந்து வருகிற சபையும் அது குறிக்குது. சபைக்கு என்று சொல்லும் பொழுது சத்திய வெளிச்சமானது எங்கு என்று தான் கிடைக்கும் என்றால் இந்த மூன்று வெளிச்சத்தினுடைய உரைநிலங்களை மூலம்தான் கிடைக்கும். சூரியன் புரியணும், புதிய ஏற்பாடு கர்த்தர் இயேசு மூலம் வெளிப்பட்ட சுவிசேஷத்தின் ஒளி. சந்திரன் புரியணும், பழைய ஏற்பாடு. அப்புறம் 12 நட்சத்திரங்கள், அப்ப சூரியன் புதிய ஏற்பாடு, சூரியன் சுவிசேஷங்கள், சந்திரன் பழைய ஏற்பாடு, 12 அப்போஸ்தலர்கள் அவர்கள் மூலமா கிடைச்சிட்ட நிருபங்கள் புதிய ஏற்பாட்டினுடைய இன்னொரு மிகப்பெரிய பாகம். இதுல நம்ம கவனம் கொடுக்க வேண்டியது அந்த ஸ்திரீயினுடைய தலையின் மேல இருந்த கிரீடம், அதுல இருந்த 12 நட்சத்திரங்கள். இந்த 12 நட்சத்திரங்களும் சபைக்கான 12 அப்போஸ்தலர்கள் என்று நாம புரிந்து கொள்ளும் போது இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, சபைக்கு 12 அப்போஸ்தலர்கள் மூலம் தேவன் சத்திய வெளிச்சத்தை பிரகாசிப்பார், பிரகாசிக்க செய்வார். இந்த 12 அப்போஸ்தலர்களும் சுவிசேஷ யுக சபைக்கு தேவையான சத்தியங்களை அவர்கள் பிரதிபலிச்சு பிரதிபலிக்கிற பாத்திரமாக இருந்து அவர்கள் செயல்படுவாங்க என்பதுதான். சார். இப்போ இந்த 12 அப்போஸ்தலர்கள் குறித்து நம்ம எங்க வாசிக்கிறோம்? லூக்கா 6 அதிகாரம் 13-16 வசனங்கள்.
அவர்கள் யாரெனில் பேதுரு என்று தாம் பெயரிட்ட சீமோன், அவன் சகோதரனாகிய அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பார்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும், செலோத்தே எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் சகோதரனாகிய யூதா,
தேர்ந்தெடுத்த போது அவர்களுடைய லிஸ்ட் இதுதான். ஒரிஜினல் அப்போஸ்தலர்களாக, அதாவது முதல் முதல்ல இவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஆனா பின்பு நமக்கு தெரியும், துரோகியான ஜூதாஸ் காரியோ அந்த இடத்திலிருந்து எடுக்கப்பட்டு அவர் எடுத்த யார் நடத்தினார்? அப்போஸ்தல் பவுல். இந்த லிஸ்ட்ல இருக்கிற 11 பேர் பிளஸ் அப்போஸ்தல் பவுல் சேர்த்து 12 அப்போஸ்தலர்கள். அந்த ஸ்திரீயினுடைய தலை, அது மேல இருந்த கிரீடம், அதுல இருந்த 12 நட்சத்திரங்கள் மூலம் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். 12 அப்போஸ்தலர்களும் சபைக்கான சத்திய வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்வார்கள் என்பது இந்த வசனத்துல தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும் போது நமக்கு நன்கு தெரியும். நிச்சயமா 12 அப்போஸ்தலர்களுமே நிருபங்கள் இருந்தன. இப்போ 12 அப்போஸ்தலர்கள் நிருபங்கள் எழுதினவர்கள் மாத்திரம் நீங்க சொல்லுங்க, ஒருவேளை அதிகமா எழுதினவங்கள இருந்து சொல்லுங்க. அப்போஸ்தல் பவுல், அப்போஸ்தல் யோவான், அப்போஸ்தல் பேதுரு, அப்போஸ்தல் யாக்கோபு, அப்போஸ்தல் யூதா, அப்போஸ்தல் மத்தேயு, அவங்க சொல்ல முடியும், அவங்கதான் இருக்கிறாங்க. அப்ப 12 அப்போஸ்தலர்கள், 6 அப்போஸ்தலர்கள் தங்களுடைய எழுத்துக்களின் மூலம் சுவிசேஷக சபைக்கு தேவையான அறிவுரைகள், எச்சரிப்புகள், ஆலோசனைகள், ஆவிக்குரிய உபதேசங்களை அவர்கள் வெளிப்படுத்தி தங்கள் கைகளினால் எழுதி பதிவு செய்து வைத்திருக்கிறாங்க. 12 அப்போஸ்தலர்கள் 6 பேர் அவர்கள் சத்திய வெளிச்சத்தை எழுதி பதிவு செய்திருக்கிறாங்க. மற்ற 6 பேர் எதுவுமே அவங்க எழுதி வைக்கல. இப்போ இந்த எதுவுமே எழுதி வைக்காத 6 அப்போஸ்தலர்கள் பற்றி தான் நம்முடைய தியானம். தலைப்பு அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையிலிருந்து சில படிப்பினைகள் இருந்தாலும், ஒருவேளை பிராக்கெட் ஓபன் பண்ணி நீங்க எழுதலாம்னா, அதிகம் அறியப்படாத, அதிகம் பிரபலமாகாத அப்போஸ்தலர்கள் இந்த 6 பேருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு என்ன படிப்பினைகள் தான். இந்த 6 பேரும் சபைக்கு விசேஷமாக மற்றவர்களைப் போல எவ்விதமான நிருபங்களின் அவர்கள் எழுதி அதன் மூலம் சத்திய வெளிச்சத்தை கொடுக்கவில்லை என்று நாம பார்த்தாலும், ஆனா தேவனுடைய வசனத்துல அவர்களையும் சேர்த்து தான் சொல்லப்பட்டிருக்கு 12 நட்சத்திரங்கள் அந்த ஸ்திரீ பெற்றிருந்தாங்க. அப்ப என்னன்னா, கண்டிப்பா இந்த 6 பேருடைய பங்களிப்பும் சபைக்கு இருக்கணும், சத்திய வெளிச்சத்தை பகிர்ந்து கொடுத்தது. அப்படி இருக்கணும் என்று சொல்லும் பொழுது, ஒருவேளை எந்த விதத்துல அவர்கள் நமக்கு இன்றைக்கு சத்தியத்தை, சத்தியத்தின் வெளிச்சத்தை தருகிறவர்களா இருக்கிறோம் என்று பார்க்கும்போது, அவர்கள் கைப்பட எதுவுமே எழுதவில்லை தான். ஆனால் ஒருவேளை அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் வாழ்ந்து நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற விதம், அவங்களுடைய வாழ்க்கையின் விதத்துல நம்ம கவனிக்க வேண்டிய சில படிப்பினைகள் நமக்கு நிச்சயம் இருக்கும். இந்த 6 பேரும் ஏதோ எழுதாத அப்போஸ்தலர்கள் தான். ஆனால் தங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் வாழ்ந்து காண்பித்து விட்டு சென்றிருக்கிற சில விஷயங்களை ஒருவேளை நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது அவைகள் நமக்கு எழுதப்படாதது, ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் வாழ்ந்து காண்பித்திருக்கிற சத்திய போதனைகளாக நம்ம இருக்கும். ஆனா இந்த 6 பேர் பற்றி அதிகமான வசனங்கள் கூட இருக்காது. ஏதோ ஒரு வசனம், ஏதோ ரெண்டு வசனம், ஏதோ ஒரு சம்பவம், அப்படித்தான் இங்க ஒன்று அங்க ஒன்று இருக்கும். ஆனா அவைகள் வைத்துதான் நாம இவர்கள் பற்றி இவர்கள் இருந்து வெளிப்படுகிற அந்த சத்திய வெளிச்சத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப நம்முடைய கவனம் அந்த சப்போஸ்தர்களை பற்றி வெளிப்பட்டிருக்கிற ஒன்று இரண்டு வசனங்களை ஆராய்ந்து அதுல இருந்து நாம் என்ன படிப்பினைகளை எடுத்துக்கொள்ள முடியுமோ அதுதான் நாம எடுத்துக்கொள்ளலாம். சரி, யார் அந்த ஆறு பேர்? அப்போஸ்தல் அந்திரேயா, அப்போஸ்தல் தோமா, அப்போஸ்தல் பிலிப்பு, அப்போஸ்தல் நாதானியேல் அல்லது பார்த்தலமேயு, ரெண்டு பேரும் ஒருத்தர் தான். அப்போஸ்தல் நாதானியேல் அல்லது பார்த்தலமேயு, அப்புறம் அப்போஸ்தலன் சீமோன் செலோட்டே என்று எனப்பட்ட சீமோன் மற்றும் அப்போஸ்தலன் யாக்கோப், இந்த ஆறு பேர் தான் நாம இன்னைக்கு கவனிக்க போகிற அப்போஸ்தலர்கள். இவர்களுடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு வெளிப்படுத்தி பதிவு செய்திருக்கிற விஷயங்களை பார்த்து சில விஷயங்களை கற்றுக்கொள்வோம். இப்ப முதல்ல நாம எடுக்கலாம் அப்போஸ்தலன் அந்திரேயா. அப்போஸ்தலன் அந்திரேயா பற்றி நாம சில விஷயங்கள் எடுத்தோம்னா, அவர் தொழில் ரீதியா பார்த்தா அவர் ஒரு மீனவர். அவர் பற்றி இருக்கக்கூடிய வசனங்கள் வாசிக்கலாம். யோவான் 1:41 வசனம்,
அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மெசியாவை கண்டோம் என்று சொன்னான். மெசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம்.
அப்போஸ்தல் அந்திரேயா ஒரு மீனவர். ரொம்ப விசேஷமா சொன்னா அவர் அப்போஸ்தல் பேதுருடைய சகோதரர். நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற விஷயங்கள் ரொம்ப சொற்பம். அதுல ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சிருக்கிறோம். இந்த வசனத்துல பார்க்கும் போது கர்த்தர் இயேசுவை அந்திரேயா அறிந்து கொள்கிறார். அறிந்தவுடன் அவர் செய்கிற வேலை என்னன்னா, உடனே தன்னுடைய சகோதரன் அப்போஸ்தல் பேதுரு கிட்ட போய் தேர்தலுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துறார். இதுதான் அந்திரேயா பற்றி நமக்கு சொல்லப்பட்டு பதிவாகி இருக்கக்கூடிய விஷயம். இதுக்காக இன்னும் ஒரு சம்பவம் இருக்கு. கர்த்தரே சொந்த இரண்டு அற்புதங்கள் இருக்கு இல்லைங்களா, ஜனங்களுக்கு அற்புதமான விதத்துல ஆகாரம் கொடுத்தார் இல்லையா, அப்பம் மீன் வைத்து. அதுல ஒரு சம்பவத்துல அந்த சிறு பையனை கர்த்தர் இயேசு கிட்ட கூட்டிட்டு வர்றது கூட இந்த அந்திரேயா தான். அவ்வளவுதான். அந்திரேயா பற்றி நாம ஏதாவது தெரிஞ்சுக்கணும், அவர் ஒரு அப்போஸ்தலன் என்று நாம போய் வேத வசனங்கள் ஆராய்ந்து பார்த்தா இதுதான் நமக்கு இருக்கும். ஆனா இதுல இருந்துதான் சரி, அந்திரேயா தன்னுடைய வாழ்க்கையில அல்லது வாழ்க்கையின் மூலம் நமக்கு என்ன விஷயங்கள் அவர் சொல்றார் என்று நாம தெரிஞ்சுக்கொள்ள முடியும். சோ இங்க இந்த வசனம் நாம பாக்குறோம். மறுபடியும் வாசிங்க, யோவான் 1:41.
அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மெசியாவை கண்டோம் என்று சொன்னான்.
பாருங்க, அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு பேதுரு. சோ பேதுருனுடைய சகோதரன் தான் அந்திரேயா. கர்த்தர் இயேசுவை இவர்கள் அறிஞ்சு கொண்ட உடனே தன் சகோதரன் பேதுரு கிட்ட போய் சொல்றாரு, மெசியாவை கண்டோம். அப்புறம் அவ்வளவுதான். இப்போ இந்த ஒரு விஷயம் தான் அந்திரேயா பற்றி நமக்கு சொல்லப்பட்டிருக்குது என்று சொல்லும் போது, இது ஒரு செயல். இயேசு கிறிஸ்துவை அறிந்த உடனே உடனடியாக தாமதிக்காமல் உடனே போய் தன் சகோதரன் பேதுருக்கு அந்த விஷயத்தை அறிவிக்கிறார். இந்த செயல்பாட்டில் இருந்து என்ன ஒரு குணம் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ளலாம் அந்திரேயா கிட்ட. அது இந்த செயல்பாட்டின் மூலம் என்ன ஒரு குணத்தை நமக்கு அந்திரேயா ஒரு அப்போஸ்தலனாக முன்னுதாரணமாக நமக்கு அங்க காமிக்கிறார். மேசியாவை அறிந்து அறிந்த உடனே அதை போல் தன் சகோதரனுக்கு அவர் என்ன பண்றாரு, அங்க அறிவிக்கிறார். ரொம்ப சிம்பிளா நாம சொன்னா ஒரே ஒரு குணம் எடுக்கலாம் இதுகிட்ட, ஜெலஸ் டு விட்னஸ். அப்படின்னா சாட்சி கொடுப்பதில் வைராகியம் உள்ள ஒரு குணம். அதாவது சுவிசேஷத்திற்கு சாட்சி பகிர்வதில், சாட்சி கொடுப்பதில் மிகுந்த வைராக்கியம் உள்ள ஒரு குணம் தான் இங்க நம்ம அஞ்சிரையா கிட்ட பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு சுவிசேஷகத்தினுடைய சபை யுகத்தினுடைய முடிவுல வாழ்ந்துட்டு இருக்கிற பார் அங்கங்கள் இப்படி நமக்கு அநேக பெயர்கள் இருந்து அதனுடைய அடிப்படையில நம்மை நாம உணர்ந்துட்டாலும் இந்த பாரங்களுடைய ஒரு மிகப்பெரிய வேலை இந்த யுகத்தின் முடிவில் என்னவா இருக்கணும், அவர்கள் இந்த சுவிசேஷத்திற்காக கொடுக்கிற சாட்சி தான். இன்னும் நாம நல்ல ஸ்டடிஸ்லாம் பார்க்க முடிச்சோம். இங்க இனிமேல் நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனங்கள் என்ன, அதுல ஒரு மிக முக்கியமான அம்சம் என்னன்னா இந்த பாரங்கங்கள் கொடுக்க போகிற இறுதியான சாட்சி என்பது பார்க்கணும். ஆனா அது ரொம்ப விசேஷமான சாட்சி, அது பூமி முழுக்க இருக்கிற பாதங்கங்கள் ஒரே நேரத்தில் கொடுக்கிற ஒரு விசேஷமான நிகழ்வு. ஆனா அதற்கு ஆயத்தமாகும் வகையில ஒவ்வொரு பாதங்கமும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலேயே இந்த சுவிசேஷத்திற்கு சாட்சியாக நிற்கிற ஒரு வேலை இருக்குது. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த ஒரு கடமை பொறுப்பு இந்த சத்தியத்தில் தேவன் அங்க கொடுத்திருக்கிறான். ஒருவேளை அப்போஸ்தலன் அந்திரேயனுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னா இன்னும் ஒரு வெளிச்சம் எடுக்கலாம். வைராகியம் உள்ளவங்களா இருக்கும் எந்த விஷயத்திலன்னா தேவன் நமக்கு கொடுத்த சத்தியத்திற்கு சாட்சி ஏறெடுத்ததில்ல, அதை அறிவிப்பதில்ல, கேட்கக்கூடிய காதுள்ளவர்கள் வாஞ்சியுள்ள ஜனங்கள் மத்தியில் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு வைராகியம் நம்முடைய நம்ம இடத்துல அங்க இருக்க வேண்டும். இதுதான் அங்கிலேயா விஷயத்தை நாம பார்க்க முடியும். சரி, வேற என்ன ஒரு வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும் பாருங்க, இது ஒரு இன்டைரக்ட் பாருங்க. முதல் முதல்ல பேதுருவுக்கு கர்த்தர் இயேசு அறிமுகமாவதற்கு முன் யாருக்கு அறிமுகமாயிட்டார், அங்கிலேயா அறிமுகமாயிட்டார். அந்த விஷயத்துல யார் சீனியர், அங்கிலேயா சீனியர், மேசியாவா முதல் முதல்ல அப்படின்னா பேதுருவோ ஒப்பிடும் போது முன்பு அறிஞ்சிட்டார். நேற்றாக அறிமுகப்பட்டு யாருக்கா அங்கதையா, ஒரு விசேஷமான ஸ்தானம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு சாக்கியம். ஆனா நாட்கள் போகும்போது என்ன நடந்துச்சு பார்த்தோம்னா, அந்திரேயா வந்து பேக் சீட் அப்படின்னா அவர் ஒரு தாழ்மையான நிலை எடுக்க வேண்டி இருந்தது, அப்படி ஒரு நிலையை தான் எடுத்துட்டார். ஆனா பின் தாழ்மையான நிலைமை நடந்த பேரு என்ன ஆயிட்டார், ஊழியத்தில் ஒரு பிரதான ஸ்தானமாக எடுக்கும்படிக்கு வழிநடத்தப்பட்டார். இந்த ஒரு மாற்றம் நடக்கும் போது அந்திரேயா கிட்ட இருந்து என்ன ரியாக்ஷன் இருந்துச்சு, ஒப்பு கொடுத்தார், என் மூலமாகத்தான் என்னுடைய சகோதரன் கர்த்தர் இயேசுவை அறிந்து கொண்டார், உண்மைதான், அது எனக்கு கிடைச்ச ஸ்லாக்கியம் அவ்வளவுதான். ஆனால் தேவன் அவருடைய ஊழியத்தில் என்னை பார்க்கலாம், என் சகோதரனை தான் என்ன பண்றார், பிரதானமா பயன்படுத்த திட்டம் கொண்டிருக்கிறார். புரிஞ்ச உடனே அந்த தேவ சித்தத்துக்கு அந்த தலை வணங்கி அந்த ஒரு தாழ்மையான ஒரு ஸ்தானத்தை எடுப்பதற்கு அவர் தயங்கல. அந்த தாழ்மையான ஸ்தானத்துக்கு போகும்போது அவருக்கு மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு அவர் அனுமதிக்கல, அவர் ஒப்புக்கொடுக்க. இது ரொம்ப ஒரு நல்ல குவாலிட்டி, ஹுமிலிட்டி அவர்கிட்ட இருந்திருக்கணும். அப்ப அவர் வாழ்க்கை முழுக்க சத்தியத்தை அறிவிக்கிறதுல வைராகியம் உள்ளவராகவும் அதே நேரத்தில் ரொம்ப தாழ்மை காண்பிச்சுட்ட ஒரு அப்போஸ்தலராகவும் அந்திரேயா வாழ்ந்திருக்கும். இதுதான் ஒரு வேளை இன்னைக்கு அந்திரேயாவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம கற்றுக்கொள்ளக்கூடிய சில விஷயங்களா இருக்கு. உடனே இதுதான் அவர் நமக்கு பிரதிபலிக்கிற வெளிச்சம், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படி இருங்க, இப்படி இருங்க, சத்தியத்தை அறிவிப்பதில் வைராகியம் உள்ளவர்களாகவும் அதற்கு சாட்சி ஏறெடுப்பதில் வைராக்கியம் உள்ளவர்களாகும். அதே சமயத்தில் தேவன் உங்களை வைக்கக்கூடிய ஸ்தானம் எதுவாக இருந்துட்டாலும் அது தாழ்மை உள்ளவர்களாகவும் உங்களை காத்துக் கொள்வதில் நீங்க முயற்சி பண்ணணும். இதுதான் அவருடைய கோரிக்கை. ஆனா இது ரொம்ப கஷ்டம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் நுழையும் பொழுது ஒருவேளை ஆரம்ப கட்டத்தில் தேவன் நம்மை பிரதானமான ஸ்தானத்தில் பயன்படுத்துவார், பெரிய வாய்ப்புகள் நம்ம கையில தருவார், பெரிய பொறுப்புகள் பெற்றுக்கொள்வோம். ஆனா கிறிஸ்தவ ஜீவியம் முன்னேறி போகும்போது சூழல்கள் தேவன் மாற்றி அமைப்பாங்க. எப்படின்னா பிரதான ஸ்தானம், பிரதான ஊழியம், பிரதான வாய்ப்புகள்ல இருந்து நாம கொஞ்சம் மறக்கப்பட்டு ஒரு சாதாரண நிலை எடுக்க வேண்டி நேரிடும். அந்த சமயத்துல தான் உண்மையான ஒரு சோதனைக்குள்ள நாம் அனுமதிக்கப்படுவோம். எப்படி நம்மை காத்துக் கொள்ளுகிறோம், ஆரம்ப கட்ட பிரதான ஸ்தானமே தொடர்ந்து எனக்கு இருக்கணும் என்ற ரீதியில நம்ம போராடுகிறவர்களா இருக்கிறோமா, க கலகம் செய்கிறவர்களா என்கிறோமா, அல்லது தேவன் அந்த வாய்ப்பு தந்த வரைக்கும் சந்தோஷம், ஆனா இப்போ அவர் இருக்க சொல்லுகிற இடத்துல நான் மனரமயத்தோடு இருக்கிற ஒப்பு கொடுக்கிறது எப்படி? ரொம்ப விசேஷம். ஒருவேளை அப்போஸ்தல் அஞ்சலியா நமக்கு இந்த பாடம் தான் நமக்கு தெரிகிறார். அடுத்த அப்போஸ்தலன் மன்னிக்கணும், அந்திரேயனுடைய வாழ்க்கை எப்படி முடிவுக்கு வந்துச்சு என்று கேட்கும் போது, அவர் சிலுவையில அறையப்பட்டு தன் ஜீவன் விட்டிருக்கிறார் என்று நம்ம பார்த்தோம். உங்களுக்கு தெரியும், 12 அப்போஸ்தலர்கள் 11 பேர் ரத்த சாட்சியா தான் மறித்தாங்க அப்போஸ்தலன் யோவானை தவிர. அந்த 11 பேர்ல 4 பேர் வந்து குரூசிஃபைட், குரூசிஃபிக்ஷன், சிலுவையில் அறையப்பட்டு மறித்தாங்க. அதுல ஒருத்தர் யார்? அந்திரேயன். அப்படிதான் அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிருக்கு பார்க்கணும். அது கூட ஒரு பாடம் தான், என்ன வைராக்கியம் இருந்திருக்கணும், கர்த்தருக்காக ஒரு அப்போஸ்தலனாக இருந்த அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவது. சிலுவையில் அறையப்பட்டு மறிச்சார் என்று சொன்னா சூழல் நம்ம புரிஞ்சுக்கணும், எவ்வளவு எதிர்ப்புகள் சந்திச்சிருக்கணும், ஆனா அதன் மதியில் எவ்வளவு வைராக்கியமா இருந்திருக்கிறார் பாருங்க. சரி, அடுத்து நாம பார்க்கறது அப்போஸ்தல தோமா. அப்போஸ்தல தோமா சொல்லும் போது நமக்கு என்ன ஞாபகம் வருது? நம்பவே இல்லை. இல்ல, இங்கிலீஷ்ல சொன்ன டப்டிங் தாமஸ், அவரு கத்திரேசு உயிர்த்தெழுந்து உயிர்த்தெழுந்தலை அவரு நம்பாததுதான் நமக்கு அந்த ஞாபகத்துக்கு வரும். ஆனா அப்போ தோமா சில அருமையான குணங்கள் நமக்கு காண்பிக்கிறார். அவர் பத்தியும் அவரும் எதுவும் எழுதல, அவரை பத்தி அதிகமான விஷயங்கள் கூட நமக்கு இல்ல. அப்போ தோமா என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தார் நமக்கு சரியா தெரியல இன்ஃபர்மேஷன். ஆனா அதிகபட்சம் மீனவரா இருந்திருக்கலாம், ஆனா உறுதியா நமக்கு தெரியாது. அவரை பற்றி வாசிங்க வசனம், இது யோவான் 11 அதிகாரத்தில் இருப்பதை நாம காண முடியும். பொதுவாக அவர் பற்றி அவர் ஏசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நம்பாத வசன பகுதி தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல குணம் வெளிப்படுகிற ஒரு வசன பகுதி தான் யோவான் 11:14-16 வசனங்கள். இது ஒரு சம்பவம். என்ன சம்பவம்னா, ஏசு கிறிஸ்துவுக்கு மிக மிக நெருங்கிய சிநேகிதன் அங்க லாசர் மறைச்சிட்டார் யூதேயா பகுதியில். அந்த செய்தியை கர்த்தர் இயேசுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் வரும்போது அவர்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க. அப்ப ஏசு கிறிஸ்து லாசரை பார்க்கறதுக்காக யூதேயாவுக்கு போகணும். ஆனா யூதேயாவுக்கு அவர் போனா அங்க அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது, அவரை கல்லெறிந்து கொள்வதற்கு சூழல் உருவாகி இருக்குது. இது ஏசு கிறிஸ்துவுக்கும் தெரியும், சீஷர்களுக்கும் தெரியும். சீஷர்கள் எல்லாம் பயந்துடுறாங்க. ஏசு கிறிஸ்து போகணும்னு சொல்லும் போது சீஷர்களுக்கு எல்லாம் பயம், அங்க போயிட்டு ஆபத்து. அந்த சமயத்தில் தான் அப்போ தோமா இந்த வார்த்தைகள் சொல்றார். வாசிங்க, மற்ற சீஷர்கள் ஏசு கிறிஸ்து யூதேயாவுக்கு போகும் போது அங்க ஆபத்து இருக்குது என்று சொல்லி அவர் பின்னால போவதுக்கு தயங்கிட்டு பயந்துட்டு இருந்த சமயத்துல தோமா பேசின வார்த்தைகள் ரொம்ப அருமையான வார்த்தைகள், அவருடைய உண்மையான குணத்தை காண்பிச்ச ஒரு வார்த்தைகளாக அங்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறார் சொல்லியிருக்கிறார், அவரோடு கூட மறிக்கும் படிக்கு நாமும் போவோம், வாருங்கள், போனா வாங்க, நம்முடைய ஆண்டவரை பின்பற்றி போவோம், அவருக்கு அங்க என்ன நேருதோ அது நமக்கும் நேருட்டும். தைரியம், அது துணிச்சல், சாதாரண விஷயம் இல்ல. ஏசு கிறிஸ்துவை பின்பற்றி போனா அந்த மரணம் இருக்குது அவருக்கு தெரியும். மற்றவர்கள் தயங்கிற சமயத்துல தோமாவா சொல்ற பரவாயில்ல, அவர் மறிக்கிறார்னா அவரோடு கூட நம்மளும் மறிக்கும் படிக்க என்ன பண்ணலாம். சிம்பிள், அவ்வளவுதான் நமக்கு தோமா வாழ்க்கையிலிருந்து கிடைக்கிற விஷயங்கள். ஆனா எவ்வளவு அருமையான ஒரு குணம் அப்படின்னா, இங்க என்ன சொல்லலாம்னா, போல்னஸ் டு ஃபாலோ ஜீசஸ் கிரைஸ்ட், அது கண்டிப்பா தோணும். ஏசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கான தைரியம் துணிச்சல் யார் இடத்துல நமக்கு உதாரணத்துவமா பார்க்கணும்னா தோமா விஷயத்துல நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நீங்க நான் வந்து கர்த்தர் இயேசுவை பின்பற்றுவதற்கு முன் வந்துட்ட சீஷர்கள், இயேசு கிறிஸ்துவா பின்பற்றி போகிறது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. எவ்வளவு அனுபவம் வாங்கியிருக்கீங்கல்ல, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். என்ன மாதிரி சோதனைகள்லாம் நமக்கு அனுமதிக்கப்படுது, இப்படியெல்லாம் சந்திப்போம், எதிர்கொள்வோம், யோசிச்சீங்களா முன்னால இது என்ன நடக்க போகுது தெரியாது. ஆனா தொடர்ந்து சாக வரைக்கும் பின்பற்றிட்டு போகணும்னா ஒரு துணிச்சல் வேணும், ஒரு தைரியம் வேணும். சாதாரண விஷயம் இல்ல சகோதர சகோதரிகளே. சாதகமான சூழல், எதிர்பார்த்த ஒரு சகோதர ஐக்கியம், பக்க பலமா கருதுவதற்கு சகோதரர்கள் சகோதரிகள் இருக்கிற வரைக்கும் நல்லாவே பின்பற்றலாம். இயேசு கிறிஸ்து ஒரு கஷ்டம் இல்ல, சகோதரர்கள் இருக்கிறாங்க, சகோதரிகள் இருக்கிறாங்க, எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா சூழல் மாறும்போது சாதகமான சூழல்கள் மத்தியில சில சமயங்கள்ல தனியா நின்று தனியா இன்னும் அந்த அனுபவம் நமக்கு யாருக்கும் வரல, தனியா நின்று சில சந்தர்ப்பங்கள் வரும், அவரை பின்பற்றணும் போது அதுக்கு கண்டிப்பா வேணும் இந்த ஒரு தைரியம், இந்த ஒரு துணிச்சல். முதல்ல தோமா பாருங்க அது நமக்கு காண்பிக்கிறார், அப்படிப்பட்ட அருமையான ஒரு உதாரணம். கர்த்தரை பின்பற்றுவதுல எந்த சூழலிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் தயங்கிடாதீங்க, பயங்கிடாதீங்க, கலங்கிடாதீங்க. அவரை பின்பற்றி போவதின் மூலம் மறிக்கவே வேண்டியது நேர்ந்தாலும் பரவாயில்ல, பின்பற்றிட்டு போகணும், அந்த ஒரு மைண்ட் தான் நமக்கு இன்னைக்கு வேணும். ஒருவேளை தோமா வாழ்க்கை அந்த ஒரு அருமையான பாடத்தை நமக்கு அங்க தருகிறது என்று நாம் அங்க சொல்லலாம். அவரு கூட ஒரு ரத்த சாட்சியா தான் மறித்தாரு, நம்ம ஊர்ல சென்னைக்கு பக்கத்துல அவரை வந்துட்டு அங்க எப்படி கொண்டாங்க என்கிற தகவல் இல்லை. ஆனா அதிகபட்சமா ஈட்டியில குத்தி கொண்டிருக்கலாம் என்று பார்க்கிறோம். சென்னைக்கு அருகாமையில் சர்வியான ஒரு அப்போஸ்தலன், ரொம்ப விசேஷமா இந்தியாவுக்காக தேவன் 12 பேர்ல தனியா ஒருத்தரை அனுப்பிச்சு பயன்படுத்தினார்னா அது தோமா தான். நம்ம நினைக்கிறோம் அப்போஸ்தலர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டவர் அவராதான் இருக்கும், அப்படி சொல்லக்கூடாது. ரொம்ப கஷ்டம் அந்த சென்ஸ் பாஷை ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார். இறந்தது கேரளானா அங்க ஒரு பாஷை, கொஞ்சம் தாண்டினா தமிழ், கொஞ்சம் மேல போனா ஒரு பாஷை, என்ன ஜனங்கள் ரொம்ப வினோதமான ஊழியம் இருந்திருக்கும் அவரு. ஆனா ரொம்ப வைராகியமா அவர் செய்திருக்கிறார், அவருடைய மரணம் கூட அதுக்கு சாட்சி. ஒருவேளை இது அவருடைய வாழ்க்கையை நாம பாடமாக அங்கே எடுக்கிறோம். மூணாவது அப்போஸ்தலன் அப்போஸ்தல் பிலிப்பு. அப்போஸ்தல் பிலிப்பு அவருடைய தொழில் அவர் எப்படி இருந்தார், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற வருவதற்கு முன்பு தகவல்கள் அதிகமா இல்லை. ஆனா அப்போஸ்தல் பிலிப்பு பற்றி நாம வாசிக்கிறோம் இருக்கிற வசனங்கள்ல ஒரு சில வசனங்கள். யோவான் 1:43-44 வசனங்கள் வரைக்கும்.
போக மனதாயிருந்து பிலிப்பை கண்டு நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப் என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் இருந்திருக்கிறவர்களை கண்டோம்,
அவர்கள்
வாழ்க்கையில நமக்கு இருக்கிற படிப்பினைகள் அங்க எடுக்கணும். ஒண்ணு என்னன்னா பிலிப்பு கர்த்தர் இயேசுவை அறிமுகப்படுத்துவது பற்றின தகவல். அவர் எப்படி அறிமுகப்படுத்துறாரு என்றால் வசன வாசிங்க மறுபடியும் 1:43-44. பிலிப்பு நாத்தானியேல கண்டு இப்ப நாத்தானியேல் கிட்ட கர்த்தர் இயேசுவை அறிமுகப்படுத்துறார். அந்த ஸ்டைல் கவர்னிங், அதுல தான் அவர்கிட்ட ஒரு நல்ல குணம் நமக்கு தெரியும். அந்த வசனத்திலும் தான் இருக்க முடியும், ஏன்னா அதுதான் இருக்கு வசனம் சொல்லி. அவர் பற்றி நாதானியல் பார்த்து கர்த்தர் இயேசுவை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றாருன்னா வாசிங்க, ரொம்ப வினோதமா சொல்றாரு பாருங்க. நியாய பிரமாணத்துல மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதி இருப்பவரை கண்டோம். என்ன கேரக்டர் இங்க நம்ம பிலிப்பு வெளிப்படுறப்ப, பிலிப் எப்படிப்பட்டவரா இருந்திருக்கணும் அவருடைய வாழ்க்கையில்? பக்க ஸ்டூடெண்ட், அவர் தேவனுடைய வார்த்தைகள் மீதான ஒரு அருமையான மாணவனா இருந்திருக்கிறார். நியாய பிரமாணம் தீர்க்க தரிசனங்கள் நன்கு ஆராய்ந்து அதை கவனிக்கக்கூடிய ஒரு மாணவனாக அவருடைய வாழ்க்கையில் அங்கு இருந்திருக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். இன்னைக்கு நமக்கெல்லாம் பைபிள் ஸ்டூடெண்ட் என்பது தான் நம்ம பெற்றிருக்கிற பேர். ஆனா பர்சனலா பைபிள் மேல எந்த அளவுக்கு ஸ்டடி பண்றோம், ரொம்ப விசேஷமான ஒரு கேரக்டர் இருக்கும். அது பிலிப் அது நமக்கு நன்கு காமிக்கிறார். ஒருவேளை நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களை நன்கு தியானிச்சு அதுல சொல்லப்பட்டிருந்த விஷயங்கள் அவர் மனதில் வைத்திருந்ததுனால தான் ஏற்ற சமயத்துல அது கண்ணு மூணால நிறைவேறுவதை அவர் பார்க்கும் போது ஏற்றுக்கொள்ள முடிஞ்சிச்சு. கர்த்தர் இயேசுதான் மேசியா, அவர் பற்றி தான் நியாயப்பிரமாணத்துல தீர்க்க தரிசிகள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க புரிஞ்சிட்டார். அது புரிஞ்சிட்ட விதத்திலே அதை போய் அங்க நாத்தான் இருக்க அங்க அறிவிக்கிறது அங்க பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியத்துல உண்மையிலேயே வேதத்தினுடைய மாணவர்களா நாம எந்த அளவுக்கு நம்மை காத்துக்கொள்வதற்கு முயற்சிக்கிறோம், அதாவது சகோதரர்கள் மூலமாக பெற்றுக்கொள்வது இருக்கட்டும், சகோதரர்கள் பேசி நாம கேட்கிறோம், சகோதரர்கள் சொல்லி நாம கேட்கிறோம் இருக்கட்டும், சுயமாக தேவ தந்தத்தை பரிசுத்த ஆவி பயன்படுத்தி அவருடைய வார்த்தை மேல உண்மையா வாஞ்சை உள்ளவர்களாக அதை வெளிப்படுத்தும் விதத்துல தனிமையில எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்குள்ள நம்ம போய் தேடுறோம், சமமாக முடிஞ்சிடும். அப்படி தேடும் போது எந்த அளவுக்கு உள்ள இருந்து விஷயங்களை பெற்றுக்கொள்கிறோம் அது கண்டிப்பா நமக்கு அவசியம். அது ஒருவேளை பிலிப்பினுடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இது ஒன்னா இருக்கும். இன்னொன்னு, ஒரு ரெண்டு கிரேக்கர்கள் பிலிப்பு கிட்ட வந்து கேட்கிறாங்க, அதுதான் அடுத்த வசன பகுதி வாசிச்ச யோவான் 12:20-23, இயேசு கிறிஸ்துவை நாங்க பார்க்கணும். உடனே பிலிப்பு என்ன பண்ணார் அப்படின்னா அந்த விஷயத்தை எடுத்துட்டு போய் வேறு ரெண்டு சீஷர்கள் கிட்ட சொல்றாரு. சொல்லி இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ரெண்டு கிரேக்கர்கள் கர்த்தர் இயேசு கிட்ட கொண்டு போய் காமிக்கிறேன். வசன வாசன், அவங்க வந்து என்ன கேட்கிறாங்கன்னா ஒரு உதவி கேட்கிறாங்க பிலிப்பு கிட்ட, ஏசு கிறிஸ்துவ நாங்க பார்க்கணும். உடனே பிலிப்பு செய்யற விஷயம் அத சாதாரணமா நினைக்கல, அத தாமதப்படுத்தல, அத உதாசீனப்படுத்தல, அங்கதான் இருப்பா போய் பாருங்க அப்படின்னா. உடனே ரெண்டு பேர் வந்து ஏசு கிறிஸ்துவை பார்க்கணும்னு கேட்டுக்கொண்ட விஷயத்த நெக்ஸ்ட் வசனத்துல அந்திரேயாவுக்கு போய் சொல்றார். பின்பு அப்போ இது என்னன்னா, இது ரொம்ப சின்ன செயல், ஆனா இதுதான் இருக்கு நமக்கு இந்த அப்போஸ்தலனை பற்றி, அந்த அப்போஸ்தலனை பற்றி அவருடைய குணம் பற்றி அந்த சம்பவத்திலிருந்து தான் எடுக்க முடியும். எடுக்க முடிஞ்சா என்ன எடுக்கலாம்னா ஒரு ஒரு என்ன சொல்லலாம், சத்தியத்தின் மீது கர்த்தர் மீது வாஞ்சியுள்ள ஜனங்கள் அவரை அறிந்து கொள்ளுகிற விஷயத்துல, சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளுகிற விஷயத்துல வாஞ்சியை வெளிப்படுத்தி அதற்கான தேடல் தேடலோடு அவர்கள் வந்து இவரிடத்துல அணுகும் போது அவர்களுக்கு என்ன உதவி அந்த நேரத்துல செய்ய வேணுமோ அது எவ்வளவு சிறிய உதவி ஆயிட்டாலும் சரி அதை நிறைவேற்றுவதுல ஒரு உதாசீனமோ ஒரு தாமதமோ ஒரு அசட்டையோ அங்க இல்லை. அது ரொம்ப பின்சாரம் அவர்கள் செய்திருப்பது ரொம்ப ஆச்சரியம். அதாவது சுவிசேஷத்தின் மீது தாகம் உள்ளவங்கள் கேட்டுட்ட உதவி அது எவ்வளவு சின்னதானாலும் அவர் அங்க செய்திருக்கிறார். ஒருவேளை நம்ம என்ன பயன்படுத்திக்கலாம் அவங்க வாழ்க்கையில இருந்துனா இந்த கேரக்டர் பயன்படுத்தலாம். பொதுவாக நம்ம பெரிய பெரிய ஊழியங்கள் செய்வதற்கு தான் வாங்கி உள்ளவங்களா தேடல் உள்ளவங்களாக எப்போதும் காணப்படும். ஆனா நிறைய சந்தர்ப்பங்கள்ல இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் கேட்டு நம்ம இடத்துல நிறைய பேரு வருவாங்க. ஆனா நல்லா சிந்திச்சு பார்த்தா நம்ம கவனமெல்லாம் பெரிய விஷயங்கள் மேல இருக்கிறதுனால சின்ன விஷயங்கள் என்ன பண்ணிடுவோம், ரொம்ப கேஷுவல் தான் இருங்க இருந்து பார்க்கல அவர்கிட்ட போயிருங்க இல்லாட்டி ஏதாவது சொல்லிட்டு நம்ம அங்க தட்டி கழிப்போம், இல்லாட்டி அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குமா? ஆனா ஒருவேளை இது இது அவர் சின்சியரா செய்வதற்கு என்ன காரணமா இருந்திருக்கணும்னா, தேவன் அவங்க குமாரன் அவரை அறிஞ்சு கொள்வது பற்றிய வாஞ்சை, சாபத்தோடு ரெண்டு பேர் இந்த மாதிரி வர்றவங்க ரொம்ப ரொம்ப அறிந்து இந்த உலகத்துல அவர்கள் வந்து கேட்டெடுக்கிறாங்க என்று சொல்லும் பொழுது, அப்படிப்பட்டவர்களுக்கு ஊழியம் செய்வதற்காகவே தான் நாம இருக்கிறோம் உணர்வு உண்மையிலே இருந்ததுனால தான் அது ரெண்டு பேரு என்ன கேட்டுட்டாங்க அதெல்லாம் பத்தி சிந்திக்காம அந்த ஊழியத்தினுடைய முக்கியத்துவம் புரிஞ்சு அங்க செஞ்சிருக்கிறாங்க. ஒருவேளை நம்ம இன்னைக்கு அத பிலிப்பு கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளலாம். சோ பிலிப்பு கிட்ட இருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம்னா, அவர் வேத வசனங்களின் மீது ஒரு கவனமுள்ள மாணவனாக இருந்தது மாத்திரமல்ல, அதே வேத வசனங்களின் மீது தாகம் உள்ளவர்களாக யார் யார் இருந்திருக்கிறாங்களோ அவருடைய நாட்கள்ல அவங்களுக்கு உதவுவதில உண்மையிலேயே தன்னை ஒரு ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷனாக அவர்கள் வாழ்ந்திருக்கணும். ஒருவேளை இன்னைக்கு நமக்கு அவருடைய வாழ்க்கையிலிருந்து இந்த படிப்பினைகள் அங்க கிடைக்கலாம். பாருங்க, ரொம்ப சாதாரண எளிய விஷயங்கள் நம்ம எடுக்கிறோம். அப்போஸ்தலர் அந்திரேயா சொல்றார், சுவிசேஷம் அறிவிப்பதில் வைராகியத்தோடு இருந்து வாழ்க்கையில தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் தோமா சொல்றார், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போவதில் மரணமே சம்பவிக்க நேர்ந்தாலும் துணிச்சல் தைரியத்தை விட்டுடாதீங்க, தைரியமா பின்பற்றி போங்க. அப்போஸ்தலர் பிலிப்பு சொல்றார், இது மாத்திரமில்ல வசனங்கள் மீது கவனம் இருக்கட்டும், அதன் மீதான தியானம் தொடர்ச்சியா இருக்கட்டும், அதே ஒரு வாழ்க்கையை வெளிப்படுத்துறவங்களுக்கு உங்களால எல்லா உதவிகள் நீங்க செய்யுங்க, சாதாரண பார்க்காதீங்க. நாலாவது நாம பார்க்கிறது அப்போஸ்தலர் நாதானியேல், அவருக்கு இன்னொரு பேர் பார்த்துலமே. இவர் ஆரம்பத்தில் கொஞ்சம் சந்தேகப்பட்டார் கர்த்தர் இயேசு பத்தி, ஆனா போக ஒரு அருமையான வேலை செஞ்சிருக்கிறார். வாசிங்க யோவான் 1 45 50 வசனங்கள் வரைக்கும். பாருங்க, இயேசு கிறிஸ்து நாசரேத்து ஊர்ல இருந்து வந்திருக்கிறாரு, அவர்தான் ஏசியா. கேட்கும் போது மன்னிக்கணும், நாசரேத்து உடனே என்ன கேட்டெடுக்கிறாரு, நாசரேத்துல இருந்து ஏதாவது நல்ல விஷயம் வருமா, சந்தேகம் தரும். ஆனா பின்னால் அவருடைய அவரை பார்த்து கர்த்தர் இயேசு சொன்ன விஷயம், கர்த்தர் இயேசு பார்த்து இவரு சொன்ன விஷயம் எல்லாம் ரொம்ப பியூட்டி வரும். பல 10 இருக்கும், ரொம்ப பெரிய விஷயம். ஏசு கிறிஸ்து 12 சீசனுக்கு மேல யார் பார்த்தீங்கன்னு சொல்லல, நாதானியேலுக்கு தான் சொல்லியிருக்கிறார். பார்த்த மாத்திரத்துல சொல்லிட்டார், நாதானியேல் பார்த்த உடனே ஸ்கேன் பண்ணிட்டார். நாதானியேல் அவருடைய ஹார்ட் முதற்கொண்டு ஸ்கேன் பண்ணிட்டு கட்டுரை அப்படியே புரிஞ்சுட்டாரு. புரிஞ்சுட்டு ஒரு சர்டிபிகேட் உடனே கொடுக்குறாரு, பாருங்க இதோ கபடற்ற உத்தம இஸ்ரேல். என்ன கண்டுபிடிச்சாருன்னா, நாதானியேல் கிட்ட இயேசு கிறிஸ்து இருதயம் பரிசுத்தமான நிலையில இருந்திருக்குது. நாதானியேல் நாதானியேலுடைய இருதயத்துல கபடம் என்பது காணப்படல, கண்டுபிடிச்சிட்டார் கட்டுரேஷ். ஹார்ட் பியூரிட்டி, இருதயத்தின் பரிசுத்த தன்மை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு புது சக்திகள் உங்களுக்கு எனக்கும் நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா, இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஏன்னா அவர்கள் தேவனை தரிசிப்பாங்க. தேவனை தரிசிப்பதற்கு அடிப்படையான ஒரு குவாலிட்டி ஹார்ட் பியூரிட்டி. எல்லாவித காலனோடு உங்கள் இருதயத்தை என்ன பண்ணிக்கோங்க நீங்க, அதே சமயத்தில் இருக்கிறதுலே மோசமானது எதுதான், அப்படிப்பட்ட இருதயத்தை இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற சூழல் மத்தியில பரிசுத்தமா அது தேவன் அங்கீகரிக்கிற ஒரு நிலையில காத்துக்கொள்வது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நாம எல்லாருமே அதுக்குதான் போராடுறோம். கண்டிப்பா சகோதர சகோதரிகளே, சில சூழல்களை நம்ம கடந்து போகும் போது என்ன வேணா வெளியே நடக்கட்டும் சகோதரர்கள் மத்தியில, நம்ம தயவு செஞ்சு உங்களுடைய இருதயத்தை சோதிச்சு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டப்பு வைக்காதீங்க, அதுல கொஞ்சம் கூட வெறுப்பு அல்லது கோபம் இல்ல ஒரு கீழான பார்வை எதுவும் வேணாம். ஆனா என்ன வேணா நடக்கட்டும் நம்மளை சுத்தி, ஆனா நம்மளுடைய இருதயத்துல தேவனுக்கு முன்பு சுத்தமா இருக்கணும். நம்ம மனசாட்சி நம்ம அப்படி காண்பிக்கணும், ரொம்ப முக்கியம். ஆனா இன்னைக்கு எல்லா விதத்திலையும் நாம சோதிக்கப்படுவோம் இந்த விஷயத்துல தான். என்னன்னா எப்படியாவது பொல்லாதனுடைய கிரியைகள் அவருடைய வஞ்சனைகள் நம்முடைய இருதயத்தினுடைய பரிசுத்த தன்மையை கெடுத்து போடுவதற்கே முயற்சியாக இருக்கும். ஒருவேளை நாதானியல் விஷயத்துல கர்த்தர் இயேசு நாதானியல் கபடல்லாத ஒரு உத்தம இஸ்ரவேல் சொல்லும் பொழுது ரொம்ப ஆச்சரியம் தான். ஒருவேளை இன்னைக்கு நாதானியல் போல இருதயத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு நம்ம முயற்சிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். அப்புறம் வாசிங்க இந்த வசனத்துல, பற்றி சொல்லும் போது ரபி நீர் தேவனுடைய குமாரன். அப்புறம் இஸ்ரவேலின் ரொம்ப விசேஷம் என்னன்னா, பாருங்க இயேசு கிறிஸ்து இன்னொரு தருணத்துல கேட்கிறார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்றாங்க அப்படிங்கும் போது என்னென்ன பதில் வருது, சரி விடுங்க நீங்க என்னை யார் என்று சொல்றீங்க, எங்க ஒரு பேர் என்ன பதில் சொன்னார், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து. தேவனுடைய குமாரன் என்று பேதர் கூட சொல்றார். நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவ தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்தவங்க இருக்கிறாங்க. ஆனா முதல் முதல்ல இயேசு கிறிஸ்துவை ராஜா என்று அறிக்கை செஞ்சது யார் தான், ரொம்ப நல்ல கேரக்டர். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை மேசியாவா பார்த்து புரிஞ்ச உடனே அந்த மேசியாவை இஸ்ரேலோட ஒப்பிட்டுட்டார், தொடர்பு பட்டுட்டு நீங்க தான் இஸ்ரேலின் ராஜா. இதுக்கு கூட தைரியம் வேணும், ஏன்னா அப்ப யார் ஆளுகை செய்துட்டு இருக்கிறார், இஸ்ரேல். ஆமா, ரோமர்கள் ஆளுகை செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த டிஸ்கஷன் டயலாக் எல்லாம் போகும்போது அங்கே இங்க ரோமன் சோல்ஜர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கணும், நம்மள விட்டு பார்த்தா தெரியும் சொல்லுவாங்க. அமைதியா சொல்லுவேன், தைரியம் வேணும் அதுக்கு. அதாவது அந்நியர்கள் நம்ம மேல ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கும் போது அவர்கள் மத்தியில கர்த்தர் இயேசுவை இஸ்ரேலின் ராஜாவாக உணர்ந்தது மாத்திரமல்ல பகிரங்கமா சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் தைரியம், வைராக்கியம், துணிச்சல் எல்லாம் காண்பிக்கும். சுமதரோ சீஷன் கர்த்தர் இயேசுவர் ராஜா என்று அறிக்கை பண்ணும் நல்ல கேரக்டர். இன்னைக்கு இந்த கேரக்டர் உங்களுக்கு எனக்கு வேணும், வேணுமா, ரொம்ப வேணும். திருச்சியில நிறைய பைபிள் சொல்லிருக்காங்க, அதுல சிலர் கர்த்தர் இயேசுவர் ராஜான்னு சொல்ல மாட்டாங்க, அதுல ராஜா தான் ஆளுகை பண்ணல. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு இந்த கேரக்டர் வேணும் சகோதர சகோதரிகள். கர்த்தர் இயேசு இரண்டாம் அருகில் வந்தது மாத்திரம் இல்ல, அவர் ராஜாவா வந்திருக்கிறார், வந்தது மாத்திரம் இல்ல ஆளுகை எடுத்திருக்கிறார். இது நம்ம சகோதர சகோதரிகள் மத்தியிலே நாம சொல்லுவதற்கு தைரியம் வேணும், ரொம்ப வருத்தமான விஷயம். அநேகருக்கு அந்த தைரியம் இல்லை, சிலர் வேற மாதிரி பேசினா கூட சிலருக்கு தெரியும், ஆனா சொல்றதுக்கு தைரியம் இல்லை. பாருங்க அந்த கேரக்டர் எப்படி இந்த அப்போஸ்தலர்கள் நமக்கு வெளிச்சம் தராங்க, இப்படித்தான் தராங்க. அவங்க வாழ்க்கையில அவர்கள் செய்திட்ட ஒரு சில விஷயங்கள் தான், ஆனா அதெல்லாம் இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட குணம் பிரதிபலிக்க வேண்டும் என்பதுக்கு நல்ல உதாரணம். இங்க நாதானியல் செய்த விஷயம் இருதயத்துல பரிசுத்தம் பார்த்துக்கொண்டு கர்த்தர் இயேசுவை வந்திருக்கிற ராஜாவாக ஏற்றுக்கொண்டு அதுக்கு சாட்சி பகிர்வதில் உண்மையுள்ளவங்களாக இருங்க என்பதுதான் நமக்கு நாதானியல் கொடுக்கிற ஒரு பாடம். அடுத்த அப்போஸ்தலன் பார்த்தோம்னா செலோத்தே என்ற எனப்பட்ட சீமோன். இவரை பத்தி பைபிள் என்ன இருக்கு தெரியுங்களா, அவர் செலோத்தே எண்ணப்பட்ட சீமோன் என்றுதான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. அப்படின்னா அவர் பேர் வந்து செலோத்தே எண்ணப்பட்ட சீமோன் என்று ஒரு அப்போஸ்தலன் இருந்தார் அப்படிங்கிறதுக்கு உரிய தகவல் தவிர இவர் ஒண்ணுமே இல்லை. ஆனா இவரும் ஒரு நட்சத்திரம். அப்படின்னா உங்களுக்கு எனக்கு என்ன கொடுக்கிறார், என்ன ஒளி கொடுக்கிறார், அவர் பேர் மாத்திரம் தான் அங்க இருக்குது. ஆனா அவருடைய பேரு ரெண்டு விதத்துல சொல்லப்படுது, மத்தை மணிக்கு லூக்கா மற்றும் அப்போஸ்தல புத்தகத்துல செலோதே எண்ணப்பட்ட சீமோன். வசனம் வாசிங்க லூக்கா 6:15. பாருங்க செலோதே எண்ணப்பட்ட சீமோன், இங்கிலீஷ்ல சைமன் த ஜெலட். இதே சீமோன்
மத்தையிலையும் மார்க்லையும் எப்படி வாசிக்கலாம்னா, வாசிங்க மத்தைய 10 நாள். அவ்வளவுதான், கானானியனாகிய சீமோ. மார்க்ல கூட இவர கானானியனாகிய சீமோ. இந்த சீமோன ரெண்டு விதமா சொல்றாங்க, இவரு கானானியனான சீமோன், இவரு செலோத்தே என்னப்பட்ட சீமோன். கானானியன் செலோத்தே சீமோன், அவ்வளவுதான். இந்த சீமோன் ஒரு கானானியன், ஒரு செலோத்தே என்னப்பட்டவர். இவரு கானானியன் செலோத்தே, இதை பத்தி வேற தகவலே இல்லை. ஆனா தேவன் ஒருவேளை அந்த தகவல் ஏதாவது இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பேர் பத்தி தெளிவா கொடுத்திருக்கிறார். இப்ப இந்த கானானியன்ற வார்த்தைக்கு எபிரேய பாஷையில போய் நம்ம பார்த்தோம்னா கேனானைட்ஸ், அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கறாங்கன்னா, a member of a fanatical Jewish nationalistic political sect. அப்படின்னா இது ஒரு பிரிவு, ஒரு வகுப்பா. எங்க இருந்தாங்க? யூதர்களுக்கு உள்ள இருந்தாங்க. எப்படிப்பட்ட வகுப்பா, எப்படிப்பட்ட பிரிவினர் அப்படின்னா, யூத தேசத்தின் மீது அதிக பற்று வைராக்கியம் உள்ள ஒரு வகுப்பா. அதனால இவர்கள் எப்படி செயல்பட்டாங்க, அந்நிய சக்திகள் யாராவது சரி தங்களை ஆளுகை செய்வதை ஒருபோது ஏற்றுக்கொண்டது கிடையாது. மாறா என்ன பண்ணுவாங்க, இந்த அந்நிய சக்திகளுக்கு விரோதமா எப்போதும் புரட்சி போராட்டம் செய்கிற ஒரு ஒரு வகுப்பா தான் இந்த கானானியர்கள். அந்த கானானியர்கள் தேசத்தின் மீது கொண்டிருந்த அதிகப்படியான வைராகியத்தினால, இங்கிலீஷ்ல ஜலக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜலக்னா வைராகியம் மிக்க வந்த சுருக்கமா சொன்னா, நம்ம ஊர்ல இருக்கிறாங்க இல்லையா, இருக்கிறாங்க இல்லையா சில கொள்கைவாதிகள் இல்லைங்களா, சில பிரிவினர் தங்களுடைய கொள்கைகளுக்காக ரொம்ப வைராகியமா இருப்பாங்க, எந்த அளவுக்கு வேணா துணிவா துணிச்சல செய்வாங்க. யார் சொல்லலாம், சண்டை போட்டே இருப்பாங்க, ஜெயிக்கவே மாட்டாங்க, ஆனால் சோர்ந்து போகவே மாட்டாங்க, அந்த வைராக்கியம் காமிப்பாங்க. அந்த மாதிரி யூத தேசத்தின் மீது பற்றுதல் உள்ள வைராக்கியம் மிக்க ஒரு பிரிவினர் தான் இந்த கானானியன் கானானியர்கள் என்று சொல்லப்படுகிறவங்க. இவர்களுடைய வைராகியத்தினால அது கிரேக்க பாஷையில வரும்போது ஜலக்னு வருது, வைராகியம் மிக்கவர்கள் தேசத்தின் மீது. உதாரணத்துக்கு சொன்ன போன 12 பேர்ல இன்னொருத்தர் கூட இதே பிரிவினரை சேர்ந்தவர் தான். யாரும் சொல்ல முடியுமோ, ஜுதர்கரை, அவரு கூட ஒரு கானானியன், அவரு கூட இதே செக்ட் இதே டிவிஷன்ல இருந்து வந்தவர் தான், இதே குரூப்ல இருந்து வந்தவர் தான் ரெண்டு பேரும். இது சாதாரண இதுதான் இருக்கு. அப்புறம் இந்த சீமான் வாழ்க்கையில இருந்து என்னதான் இருக்க முடியும்னா, அவருடைய ஜீல் தான் நமக்கு லெசன், அவருடைய வைராகியம் தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பு. எப்படி இது ஒரு படிப்பினை பாருங்க, யூத தேசத்தின் மீது இவ்வளவு அசைக்க முடியாத ஒரு வைராகியம், விசேஷமான பற்றுதலோடு ஒரு விசேஷ பிரிவுல ஒருத்தரா அவர் இருந்திருக்கிறார். திடீர்னு அவங்க மதியில இயேசு என்ற ஒருத்தர் வந்து தம்மை மேசியா என்று அறிவித்து யூதர்கள் மீது ராஜா என்று சொன்ன போது அப்படியே என்ன பண்ணாரு, அவருடைய வைராகியம் எப்படி அந்த பிரிவுல இணைஞ்சு இருந்து தங்கள் தேசத்துக்காக அவர் செயல்படுவதில் இருந்துச்சோ, அந்த வைராகியத்தை அப்படியே என்ன பண்றாரு, கர்த்தர் இயேசுக்கு பின்னால போவதில் காண்பிக்கிறார். இது சாதாரணமா முடியாது. இந்த மாதிரி வகுப்பாரெல்லாம் யாருன்னா, சாதாரணமானவங்க இல்ல, சாதாரணத்துக்கும் கொஞ்சம் மேல இருக்கிறவங்க. சமக்காரங்களும் எதுவும் ஏற்றுக்க மாட்டாங்க, அவ்வளவு சீக்கிரத்தில் இவங்கள ஏற்றுக்க வைக்க முடியாது, இணங்க வைக்க முடியாது. போய் ஒரு தீங்காக்காரங்க கூட மோதி பாருங்க, சரி, நேற்று ஒரு கம்யூனிஸ்ட் காரங்க கிட்ட போய் பேசி பாருங்க, சரி, அவ்வளவு சீக்கிரத்தில் அவங்க வரும். நம்ம எதுவும் அப்ப குடும்பம் தான் பார்ப்போம். ஆனா இவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற அப்படி என்னன்னா, இவருடைய வைராக்கியம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு புத்தி கேட்ட வைராக்கியமா இல்லை, ஏதோ தேசப்பற்று என்று வச்சுட்டு, ஆனா அவர் ரொம்ப வைராகியமா இருந்து அந்நிய சக்திகளை எதிர்க்கிறதுல ஈடுபட்டு இருந்தவர். ஆனா கர்த்தர் இயேசுவை பார்த்து அவர் யூதருடைய ராஜாவை உணர்ந்த போது உடனே அந்த வைராகியத்தை மாற்றி அமைத்தார். எப்படின்னா, புத்தி கேட்ட வைராகியம், ஆம், உண்மையா நம்ம தேசத்தின் ராஜா இயேசு தான், அவருடைய ராஜ்யம் தான் உண்மையிலே இந்த இஸ்ரேலர்கள் மேல சாதிக்கப்படும். அந்த ராஜ்யத்துக்கு உரியவங்களா தான் நாம் இருக்கணும், வெறுமனே இந்த பிரிவுக்கெல்லாம் இல்ல. அப்படியே அவருடைய வைராக்கியத்தை அவர் திசை திருப்பி இருக்கிறது ஒரு பெரிய உதாரணம். சீமோன் விஷயத்துல என்னன்னா, சத்தர் இயேசுவை பின்பற்றுவதில் காண்பிக்கிற அந்த வைராக்கியம் தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக அங்க இருக்கு. சகோதர சகோதரிகளை கடைசியா நாம பார்க்கலாம், அப்போஸ்தலன் யாக்கோப், இவர் யாரு? நான் நிறைய பேருடைய முடிவு பற்றி சொல்லல இல்லைங்களா, யாருடைய முடிவெல்லாம் சொல்லல. அஞ்சிரியா சொன்னோம், பிலிப்பு சொன்னோம், தோமா சொன்னோம். பிலிப்பு கூட ரத்த சாட்சி தான். அவர் டர்க்கியில அவரு ஊழியர் செய்த போது ரத்த சாட்சியா கொல்லப்பட்டார். அடுத்து நதானியேல் அல்லது பார்த்தலமேல், ஆமா அவர் வந்து மரணம் ரொம்ப கஷ்டமான மரணம், அவர் தோல் உரிச்சு கொல்லப்பட்டார். ஹி வாஸ் ஸ்லேட் டு டெத், நதானியேல் தோல் உரிச்சு கொல்லப்பட்டார். இதுதான் நதானியேலுடைய மரணம். இப்ப நம்ம யார் பார்த்தோம், செலோத்த எண்ணப்பட்ட சீமோன், இவருடைய மரணம் சிலுவை மரணம், இவர் கூட சிலுவை தான் அறியப்பட்டு மறைச்சாங்க. கடைசியா நம்ம பார்க்கறது அப்போஸ்தல் யாக்கோ, இவர் யாருன்னா இவரு அப்போஸ்தலன் யோவானுடைய சகோதரன், கத்திரியேசனுடைய நெருங்கின அந்த வட்டம், பேதுரு யோவான் யாக்கோ, அந்த யாக்கோவும் தான் நாம இப்போ பார்க்கிறோம். இவங்க கத்திரியேசு மருதுப மலையில காட்சி அளித்த போது கூட இருந்தாங்க, கெட்சமலையில கூட இருந்தாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போதுமே இவங்க மூணு பேருடைய விசேஷமான வைராக்கியம் அவங்கள தன்னோடையே வைப்பதற்கு கத்திரியேசு தெரியப்பட்டார். இந்த 12 பேர்ல இந்த மூணு பேர் ரொம்ப ஸ்பெஷல், அவ்வளோ வைராக்கியம், அவ்வளோ உண்மை. அதனால சோ இவர் பத்தி ஒரே ஒரு வசனம் வாசிங்க, மற்ற 20-22 நல்ல குணம் அவருக்கு வெளிப்படுது. அதாவது அவங்க அம்மா போய் இவங்க ரெண்டு பேருக்கா கேக்குறாங்க, இயேசு கிறிஸ்துட்ட என்ன கேக்குறாங்க,
நீங்க
ராஜ்யத்துல வரும்போது ரெண்டு பசங்க என்ன பண்ணுவோம், ஒருத்தர் இந்த பக்கம் இன்னொருத்தர் அந்த பக்கம் கேட்கிறாரு, நீங்க என்ன கேக்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, எதை விஷயம் பத்தி பேசுறீங்க, ராஜ்யத்துல வரும்போது என்னமோ சாதாரணமா நாளைக்கு வந்துடலாங்கிற மாதிரி வருதான், நீங்க அவர் அங்க இருக்கணும் இவர் இங்க இருக்கணும். சோ அந்த தீர்ப்பு இல்ல, அது கேட்கறாங்க அவங்க அம்மா உடனே கத்திரேட்டு சொல்றாரு, நீங்க என்ன கேட்கறீங்கன்னு உங்களுக்கு தெரியல, நான் குடிக்கும் பாத்திரத்துல உங்களால குடிக்க முடியுமா, யோவான் யாக்கோபு நான் பெரும் ஸ்நானம் நீங்க பெற முடியுமா, பட்டியல் என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாங்க முடியாது. இப்போ ஒருவேளை இன்னைக்கு நீங்க நான் கத்திர ஏசு கேட்டதுடைய அர்த்தம் தெரியும், என்ன கேட்டா கத்திர ஏசு ஏதோ லிட்டர் பாத்திரம் கொடுப்பாரா குடிக்கிறதுக்கு, என்ன பாத்திரம், என்ன ஸ்நானம், என்ன பாடுகள் அது, கத்திர ஏசுனுடைய பாடுகள்ல நமக்கு உள்ள பங்கு, அவர் பெற்ற அனுபவங்கள்ல நமக்கு உள்ள பங்கு, அதுக்குள்ள உட்பிரவேசிக்கணும், அதுல உண்மையா நிக்கணும், சாதாரண விஷயம் கிடையாது. அவர் மறிச்ச மரணம், அந்த மரணத்துல உங்களுக்கு எனக்கு பங்கு இருக்கு, சாதாரண விஷயம் கிடையாது. இதெல்லாம் நீங்க செய்வீங்களான்னு கேட்கும் போது அவங்க புரிஞ்சா சொல்லிட்டு பண்ணுவோம், ஆ முடியும் ஆண்டவர், ஆனா சொல்லிட்டான், ஆனா அதுல வைராக்கியத்தை பார்த்தீங்களா, தப்புன்னு சொல்லியிருக்கிறார். கண்டிப்பா யாப்போக்கு சொல்லியிருக்கோம் ரெண்டு பேர்ல, நான் குடிக்கும் பாத்திரத்துல நான் பெரும் ஸ்நானம் உங்களால கூடுமா, கூடுமா, அதுதான் எக்ஸாம்பிள் நமக்கு. அந்த பாத்திரத்துல பானம் பண்ணுவதற்கும் அந்த ஸ்நானத்துல பங்கெடுப்பதற்கும் எந்த அளவுக்கு வாஞ்சி பாருங்கள், தெய்வமா சொல்லியிருக்கிறார், நாங்களும் அதுக்குள்ள போவோம். ஆனா புரிஞ்சு சொன்னாரா புரியாம சொன்னாராங்கிறது அதிகபட்சம் புரியாம, ஆனா கத்த ஏதோ சொல்றாரு அது எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணலாம் செய்யலாம், அந்த ஒரு வாஞ்சி அது பரிசளிக்கப்பட்டிருக்கு. எப்படி தெரியுங்களா, இப்படி சொன்னாலே என்னவோ தெரியல, 12 பேர்ல முத ரத்த சாட்சி அந்த யாக்கோபு தான், முத முதல்ல அந்த பாத்திரத்துக்குள்ள போனது, அந்த ஒரு ஸ்நானத்துக்குள்ள போனது யாருக்கான், முத ரத்த சாட்சி யாருன்னு சொல்லுவோம், ஸ்டேவான். அவர் அப்போஸ்தலன் அல்லாதவர். அப்போஸ்தலர்கள் ஃபர்ஸ்ட் மார்ட்டயரு ரத்த சாட்சி யாக்கோபு தான் போனார். அவருடைய மரணம் மாத்திரம் வசனத்தில் இருக்கு. வசன வாசிங்க அப்போஸ்தல நடவடிக்கைகள்
7 நாட்களில் 7 நாள் இந்த யாக்கோபு
சிறச்சேதம் பண்ணப்பட்டார். பட்டயத்துல கொள்றதுன்னா அந்த காலத்துல பொதுவா பட்டயத்துல கொண்டா தலை வெட்டுறது தான். அப்ப யாக்கோபனுடைய மரணம் இப்படியாக நிறைவேறுச்சு. முதல் ரத்த சாட்சி அப்போஸ்தலன் யாக்கோபு. ஒருவேளை அவரை கேட்ட அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறிடுக்க அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப வாஞ்சியா ரொம்ப வைராக்கியமா அந்த பாத்திரத்துல நான் பானம் பண்ணக்கூடும், அந்த ஸ்நானத்துல பங்கு பெறக்கூடும் என்று சொன்னார். அதே வாய்ப்புல முதல் முதல்ல அவர் பிரவேசிச்சது அந்த பாக்கணும். ஒருவேளை கர்த்தருடைய பாத்திரத்துல பானம் பண்ணுவதிலும் அவர் பெற்ற ஸ்நானத்துல பங்கு பெறுகிற வாய்ப்பு இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கு. நாம் இந்த விஷயத்தை நிறைவேற்றுவதில் யாக்கோபை நாம பார்க்கலாம் தாராளமா. அவர் எந்த அளவுக்கு வாஞ்சியா இருந்துட்டார், எந்த அளவுக்கு உறுதியா இருந்துட்டார் அந்த பாத்திரத்துல பானம் பண்ணி அந்த ஸ்நானத்துல பங்கு எடுத்தது. இன்னைக்கு உண்மையா அதனுடைய அர்த்தம் புரிஞ்சு அதுக்காகவே ஒப்பு கொடுத்தவங்களாக இருக்கிற நமக்கு அந்த வாஞ்சியை தொடர்ந்து இருக்கணும், அதை நிறைவேற்றி தீர்கிற வரைக்கும். சகோதர சகோதரி, ஒரு சிறு பாடமே உங்கள் மாதிரி இன்னைக்கு நம்ம பேசிட்டோம். அதிகமாக விஷயங்களை பதிவு செய்திராத, அதிகமாக பிரபல்யமாகாத அப்போஸ்தலர்கள் இந்த 6 பேர், இவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் வாழ்ந்து நமக்கு என்று விட்டு சென்ற ஒரு சில நிகழ்வுகள், அவர்கள் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்துச்சு, அதிலிருந்து நாம் என்ன படிப்பினையை இன்னைக்கு கர்த்தருடைய சீஷர்களாக பெற்றுக் கொள்ளலாம் என்றுதான் நாம முயற்சி பண்ணினோம். அருமையா இந்த 6 பேரு சில விஷயங்கள் நமக்கு சொல்றாங்க. அப்போ ஸ்நாதிரேயா சுவிசேஷத்திற்கு சாட்சி கொடுப்பதில் வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்து தாழ்மையோடு உங்களை நீங்கள் காத்துக் கொள்ளுங்க. அப்போ தோமா சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி ஒருவேளை மறிக்கவே வேண்டியதானாலும் தைரியத்தின் துணிச்சலில் வைக்கிறாதீங்க, இயேசு கிறிஸ்துவை தைரியமாக நீங்கள் பின்பற்றி செல்லுங்கள். அப்போ பிலிப்பு தேவனுடைய வார்த்தைகள் மீது கவனம் உள்ளவர்களா இருங்க. தேவனுடைய வார்த்தை மீது ஒரு நல்ல மாணவனா இருப்பது மாத்திரமில்ல, அதே ஒரு வாஞ்சியை வெளிப்படுத்துகிறவர்களுக்கு உங்களால் எல்லா உதவி சின்னதா இருந்தாலும் சரி சாதாரணமாக இருந்தாலும் சரி ஏற்ற விதத்துல செய்வதற்கு நீங்க தயங்கிடாதீங்க, தாமதிச்சிடாதீங்க. அப்போஸ்தல் நாதானியேல் அல்லது பார்த்தலமேயு, அதாவது இருதயத்தை பரிசுத்தமாக தேவனுக்கு முன்பாக காத்துக்கொண்டு கர்த்தர் இயேசுவை வந்திருக்கிற ராஜாவாக அறிக்கை செய்வதில் அந்த குணலட்சணங்களை நீங்க வெளிப்படுத்துங்க. அப்போஸ்தல் சீமோன், அதாவது செலோத்தே என்ற சீமோன் காண்பிக்கிறார் வயலாகியம் இருக்கணும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற எல்லா விஷயத்திலையும். அப்போஸ்தல் யாக்கோபு இறுதியா அவருடைய பாத்திரம், அதுல பானம் பண்ணுதல், அவருடைய ஸ்நானம், அதுல பங்கெடுப்பது ஒரு பெரிய பாக்கியம். இன்னைக்கு அந்த வாய்ப்பு இருக்குது, வாஞ்சியாக அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க என்பதுதான். சகோதர சகோதரிகளே, ஒரு சில சிறிய ஆலோசனைகளோடு இந்த பாடத்தை நாம் முடிக்கிறோம். இந்த ஆலோசனைகள் கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோம். இந்த கடைசி நாட்கள்ல இந்த அருமையான வாய்ப்பில் நாம் இருக்கிறோம். எவ்வளவு அனுபவங்கள் தேவன் நமக்கு தந்துருக்கிறாங்க. இந்த அனுபவங்கள் சாதாரணமா பார்க்காதீங்க. இது மத்தியில் என்ன குணலட்சணங்கள் நமக்குள்ள வேறொன்ற வேண்டும் என்று அனுமதிச்சுட்டாரோ அந்த குணலட்சணங்கள் வேறொன்று இருப்பதற்கு அனுமதி கொடுங்க. பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் உங்களை இன்னும் பொறுமை உள்ளவர்களா, இன்னும் சகிப்புத்தன்மை உள்ளவங்களா, இன்னும் தெளிவுள்ளவர்களா, சத்தியத்துக்கு சகோதர சகோதரிகள் மீது வைராகியம் அன்பு உள்ளவங்களா, எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தர் இயேசு பிதாவாகிய தேவன் மேல பற்றுதல் உள்ளவங்களாக இருப்பதற்கு மறந்துடாதீங்க. நம்ம இதுவரைக்கும் கடந்து வந்திருக்கிற அநேக அனுபவங்கள் கிருபைதான் தேவனுடைய தளத்துல. மறக்க வேண்டாம், இன்னும் கடந்து போக வேண்டிய தூரம் நிச்சயம் இருக்குது. ஒவ்வொருத்தருடைய தனித்தனி வாழ்க்கையில ஒட்டுமொத்தமான ஒரு குடும்பமாக அநேக நமக்கு நன்மையாய் தோன்ற போகிற அனுபவங்களை தேவன் அனுமதிப்பார். இந்த அனுபவங்களுக்குள்ளெல்லாம் நம்ம போய் குமாரனுடைய தாயலை பெற்றுக் கொள்ளுவோம் என்று தேவன் நினைக்கிறாரோ அந்த அனுபவங்கள் ஒன்றுமே குறைவா இருக்காது. அது நிறைய கசப்பா இருக்கலாம், நிறைய போராட்டங்களா இருக்கலாம், எல்லாவற்றிலும் சத்தியத்தினாலையும் அன்பினாலையும் ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொண்டு ஒருவரை ஒருவர் ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு உறுதியா இருங்க. அதிக ஜெபம் பண்ணுங்க. இந்த சோதனை நாட்கள் ரொம்ப விசேஷமான டெஸ்டிங் இது. ஸோ அன்பு தெரிஞ்சிட வேண்டாம், இது ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நடக்கிற விஷயங்கள் ஒரு சிலர் மேல வேற சிலர் மேல மனசுக்குள்ள ஏதாவது தீமைக்கு வேண்டாம். தேவனுக்கு உண்மையா இருக்கும், சகோதர சகோதரிக்கு உண்மையா இருக்கும், சத்தியத்துக்கு உண்மையா இருக்கும். என்னை காத்துக்கொள்ளும் தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
நிறைவு பகுதியாக நம்முடைய பாடல் புத்தகத்துல பாடல் எண் 14 நாம் அனைவரும் சேர்ந்து பாடலாம். பாடல் எண் 14 என் தேவனே என் இயேசு என்ற பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்ற வண்ணமாக நாம் பாடலாம்.
அன்பும் இயக்கமும் இந்திய சாந்தமும் மிகுந்த கிருபையும் பரிசுத்தமும் பொருந்தப்பட்ட அவர் தகப்பனே,
பாபிரவான் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனும் எலியாவின் தேவனும் இயேசு கிருஷ்ணன் தேவனும் பாபிரே பாபிரே மன்னிக்கிற மகா இரக்கமான தேவனாக இயேவனே ராஜாவாகிய தேவனே இஸ்ரவேல் ஜெயசாமனாரே தான் ஒருவரை பார்க்காமல்வரும் ஒருவரும் சேரப்படுவதில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷனும் ஒருவரும் கண்டிக்காதவரும் கணக்குடாதவனுக்கு நன்பு தெய்வமே மை அன்பருக்கும் அவர்களை குடிக்கவும் கோப்பைக்கவும் மையப்படுத்துகிறோம் ஆராய்க்கவும் கொள்கை தகப்பனே அப்பா பிதாவே இதோ பல நாட்கள் மூலமாக உங்களுடைய கணவன் கழிவுகளைப் போல இந்த ஒவ்வொரு பாதத்தை வந்து இந்த நேரத்தை நாங்கள் ஒன்று கூடி நோக்கி நாங்கள் சிந்திக்க முடியாமல் அந்தவரே இது உங்களுடைய தேவ காரியங்களை கொடுத்து நாங்கள் ஆராய முடியாகவும் அந்தவரே இதை மனதிலே நான் இணைத்துக் கொண்டு நான் நீண்ட சந்தோஷத்தை இது ஒரு முறையாக சிறப்பிற்காக உங்கள் போராட்டத்தை நன்றியையும் சொத்தையும் எடுக்கும் தகப்பனே அப்பா பிதாவே இதோ கடந்த நாட்கள் மூலமாக நாங்கள் அறிந்த முடியாமல் தெரிந்து தெரியாமல் சில அனைத்து இந்த பாவங்களையும் கட்டாயம் நேரத்தில் நாங்கள் அழைத்தோம் அப்பா அவற்றையெல்லாம் தயவு மன்னித்து உறுதிப்பை கட்டாயம் இதை எங்கள் கல்வி எழுந்தி அன்றவரே மீண்டுமாய் அன்றவரே இதோ உங்களுடைய பரிசுத்தமான அன்றவரே சுத்த இதயத்தை உங்களை கொடுத்து அன்றவரே கேட்ட காரணம் யாவற்றையும் அன்றவர் நாங்கள் மனதில் வைத்துக் கொண்டு மட்டுமல்லாமல் அவற்றை செய்களை நாங்கள் அழைப்பிக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளாகவே நாங்கள் இன்னும் ஜீவிக்க இதுதானே கேள்வி செய்ய அவரது விதிக்கப்பனே அப்பா பிதாவே இன்னும் வரும் காரணமும் கூட கட்டாயம் இதோ நாங்கள் மீண்டுமாய் ஒன்று கூடி அன்றவரே உங்களை பற்றி நாங்கள் மேலும் அறிந்து கொண்டு கட்டாயத்தை உங்களுக்கு ஏற்ற காரியங்களை நாங்கள் அன்றைய செம்மையாக செய்து முடிக்க எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கட்டிக்கொண்டு அவர்கள் செய்து தரப்பனே அப்பா பிதாவே இதோ பாரத்தோடு ஜெபியும் தங்கிலும் ஜெபியும் தரப்பனே இதோ வர தலைமுறைக்காக ஒரு ஜெபிக்கிறோம் கட்டாயத்தில் அவர்களும் ஏற்ற காலத்திலே ஸ்நேகத்தை கொண்டு சேர்த்து அன்றவரையும் உங்களுடைய அன்பின் சேவையை கட்டாயம் நானே அவர்களுக்கு தெரியப்படுத்த முடியாமல் ஜெபியும் தரப்பனே இதை அவசியம் உள்ளவரை உங்களை பார்த்ததை ஒப்புக்கொள்வோம் கட்டாயம் செய்து கொடுத்த தாக்கங்களை அவர்களை உங்களை பார்த்ததை ஒப்புக்கொள்வோம் தரப்பனே மீண்டும் கட்டாயம் இதோ அதை அவரை இன்னும் அனைவரும் ஆயிரங்களுக்கு பயன்படுத்தி கத்தவை அனைவரும் காரியங்கள் நாம் தெரிந்து கொள்ள நீங்கள் சேவை செய்ய ஜெபிக்கும் தரப்பனே பார்த்தாவே இவர் தலைவர் வியாதிப்பட்ட தேவையாக அவர் ஜெபிக்கிறோம் அவர்களையும் அதை சுத்தப்படுத்தி ஏற்ற காலங்களிலே கொண்டு சேர்க்க முடியாது ஜெபிக்கும் தரப்பனே இவை யாவற்றையும் இந்த கண்மணியும் இந்த மீட்பரும் சுதவத்து ராஜாவும் கத்தவை கத்தாவும் ஜாவலின் வேறு சமயம் பிரகாசம் உள்ள ஹரி நட்சத்திரமும் இயற்றும் இன்றும் இன்றும் மாறாவதுமாக இருக்க இயேசு கிறிஸ்துவின் இன்னும் நாமத்தினாலே கூட ஜெபிக்கிறோம் இந்த ஜெபத்திலும் இந்த ஜீவன நல்ல பிதாவே
சபைக்கு நான் அறிவிப்பு